அன்பர்களுக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 8 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை எரியூட்டாமல் அடக்கம் செய்தது தொடர்பான சர்ச்சை குறித்த செய்தி.
மத சம்பந்த விஷயமாக மட்டும் பார்த்தால் தவறுதான். என்னன்னா, அவங்க வந்து ஐயங்கார், பிராமண ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனபடியினால எரியூட்டப்படுறது தான் சரியான முறை அது.
இலங்கையின் கிழக்கே முஸ்லிம் மாணவிகள் புர்கா அணிந்து தேர்வு எழுத தடை.
திருவண்ணாமலையில் நேற்று எந்த பாடசாலையில் அவ்வாறான கெடுபிடி இருந்ததோ அதே விதமான ஒரு கெடுபிடி என்று மீளாகவும் இருக்கின்றது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
ஐநாவின் மனிதநேய ஆலோசகர் ஜான் ஈக்லன் சிரியாவிற்கான உதவிகளை கொண்டு வருவதற்கான கடினமான மற்றும் வெறுப்பான பேச்சுவார்த்தை நடைமுறைகளை இதற்கு முன்பு தான் சந்தித்ததில்லை என்று தெரிவித்துள்ளார்.
It's with, you know, bitterness and frustration that we have to report that we have not been able even to
ஜெனீவாவில் பேசிய அவர், பல மாதங்களாக ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே சமாதானம் செய்வதற்கான முயற்சிகள் எதையும் அடையவில்லை என்றும், இரு நாடுகளும் இரு துருவங்களாகவே நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நகரமான அலப்போவிலிருந்து காயமடைந்த மற்றும் ஊனமுற்ற பொதுமக்கள் சுமார் 150 பேரை பாதுகாப்பாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வெளியேற்றியது துணிகர செயல் என்று அவர் பாராட்டினார். ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்ட வெளியேற்றங்களில் மனிதாபிமான பாதைகள் தேவை என்றும், ரஷ்யா அலப்போவில் போர் நிறுத்தம் செய்வதை தற்போது எதிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
சர்வாதிகார சக்திகளை போற்றும் போக்கு அதிகரித்து வருவது ஜனநாயகத்தை பலவீனமாக்கிவிடும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஜான் கெரி எச்சரித்துள்ளார். சமீபத்திய நாட்களில் மனித உரிமைகளுக்கான ஆதரவு பலவீனமாகிறது என்றும், சர்வாதிகார சிந்தனை மற்றும் வெறுப்பு குற்றங்கள் உயர்வதை பார்க்க முடிகிறது என்று ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான மாநாட்டின் கூட்டத்தில் பேசும்போது இதை அவர் தெரிவித்தார். விடுதலைக்கு வித்திடும் ஒவ்வொரு துகள்களும் கொடுங்கோன்மைக்கு செல்லும் சாலையை மறைக்கும் என்றும் அவர் எச்சரித்தார்.
பிரான்சின் தீவிர வலதுசாரி முன்னணி கட்சியின் தலைவர் மரைன் லீபென் சட்டவிரோத குடியேறிகளின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குவதை நிறுத்துவதற்கு ஆதரவாக வாதாடியுள்ளார். தான் வெளிநாட்டினருக்கு எதிரானவன் இல்லை என்றும், ஆனால் அவர்கள் பொது கல்வி முறையை பயன்படுத்த வேண்டும் என்றால் வரி செலுத்த வேண்டும் என்றும் லீபென் தெரிவித்துள்ளார். விளையாடும் நேரம் முடிந்துவிட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலுக்கான வலிமையான போட்டியாளராக லீபென் கருதப்படுகிறார்.
வரி மோசடி குற்றத்திற்காக பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் வரவு செலவு திட்ட அமைச்சர் ஜெரோம் காகுசுக்கு 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கு பிரான்ஸ் நாட்டு அரசியலில் அதிகமான வெளிப்படையான தன்மை தேவை என்ற கருத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதிபர் பிரான்சிஸ் ஒலாந்தால் காகுசுக் வரவு செலவு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். வரி ஏய்ப்பு மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு தலைமை வகித்தார். தற்போது காகுசுக் வரி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு செய்வதற்காக உலகம் முழுவதும் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் சேர்த்தது போன்றவற்றுக்காக அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
ஜப்பானிய நகர் ஒன்று டிமென்ஷியாவில் பாதிக்கப்பட்ட வயதான பெரியவர்கள் வழிமாறி சென்றுவிட்டால் அவர்களை கண்டுபிடிக்க ஸ்கேன் செய்யக்கூடிய பார்கோடுகளை அவர்கள் மேல் பொருத்தும் வித்தியாச திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. டோக்கியோ நகருக்கு அருகில் இருக்கும் இருமா நகரில் உள்ள அதிகாரிகள் குழப்பமடைந்த முதியவர்கள், வெளியில் சுற்றும் பெரியவர்களை போலீசார் கண்டுபிடித்து அவர்களை வீட்டிற்கு அனுப்ப ஏதுவாக அவர்கள் மேல் சிறிய ஸ்டிக்கர்களை ஒட்டி வருகின்றனர். ஜப்பானில் முதியவர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்து 2 பிறகும் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதுகுறித்த தொகுப்பை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
சென்னையில் கடந்த 6 நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து இன்று 8 வியாழக்கிழமை என்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மெரினா கடற்கரையில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவிடம் அமைந்துள்ள வளாகத்திற்குள்தான் ஜெயலலிதாவின் நல்லடக்கமும் செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் மக்களின் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் 100 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். காலை முதலே குவிய துவங்கிய ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் மொட்டை அடித்துக் கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள்.
நாங்கள் பாலவர் தொகுதி சென்னைக்காசம். அம்மா தேத்தா அண்ணன் எனக்கு தாங்க முடியும். அங்கேருந்து பஸ் ஏறி வரத்துக்கு உள்ளாராச்சு. அம்மாவுக்கு வந்து முடிக்காணிக்கு செலுத்துறோம். அம்மா எல்லாட்டும் 3 அம்மா போராடி தண்ணி வாங்கிச்சு. எந்த தலைவராலும் ஆகாது. கடவுளுக்கு கூட அம்மாவுக்கு பின்னாடி தான். ஆனால் எங்களால் வந்து மனுஷன் அப்படியே அம்மாவுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க.
நான் மீனம்பத்தில் இருந்தேன். இப்போ அவங்க மறைஞ்சதால் எங்களுக்கெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கே துயரந்தேன். என் பொண்ணு கூட சத்தியா சந்தியா தான் பேர் வச்சுருக்கேன்.
அஞ்சலி செலுத்த வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினருக்கு தேவையான குடிநீர், உணவு போன்றவற்றை கட்சியினரே விநியோகம் செய்தார்கள். வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஜெயலலிதா ஆதரவாளர்கள் தங்களால் எளிதில் வங்கிகளில் பணம் எடுக்க முடியாத நிலை நீடிப்பதால் 2 தினங்களுக்கு பிறகே சென்னைக்கு வர முடிந்ததாக குறிப்பிட்டார்கள். ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள வளாகத்திற்குள் திரளும் மக்களின் வசதிக்காக மருத்துவ முகாம், கழிப்பறை வசதி போன்றவற்றை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. இன்னும் ஒரு வார காலத்திற்காவது ஜெயலலிதாவின் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள பகுதியில் மக்கள் பெருந்திரளாக கூடி அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார், December 5 காலமான தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்திய ஊடகங்களில் சர்ச்சையாகியிருக்கிறது. ஜெயலலிதா பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஐயங்கார் சாதியைச் சேர்ந்தவர் என்பதால் அச்சாதி வழக்கப்படி அவர் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அடக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை வழங்குகிறார் மணிவண்ணன்.
எரியூட்டுவதா புதைப்பதா? இறந்தவர்களின் உடலை அகற்ற இரு வழிகளுமே மனித நாகரிகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிகள்தான் என்றாலும் December 5 காலமான தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்திய ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாகிவிட்டது. ஜெயலலிதா பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஐயங்கார் சாதியைச் சேர்ந்தவர் என்பதால் அந்த ஜாதி வழக்கப்படி அவர் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அடக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாது என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் வைணவ சித்தாந்த துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் M.A. வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
மத சம்பந்த விஷயமாக மட்டும் பார்த்தால் தவறுதான். என்னன்னா, அவங்க வந்து ஐயங்கார் பிராமண ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனபடியினால எரியூட்டப்படுறது தான் சரியான முறை அது. ஆனா இவங்களுக்கு அதை செய்யப்பட, ஏற்கனவே இதே மாதிரி ராஜாஜி இருந்தார், சி ராகவேந்திரகோபாலாச்சாரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இங்க இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் தான் மரணம் அடைந்தார். அவருக்கு கூட எரியூட்டல் தான் செய்யப்பட்டது. ஆனால் இந்த முதலமைச்சருக்கு அவர்களுடைய மதத்தினுடைய சம்பந்தத்தை மாறி புதைத்தது என்கிறது சற்று வழக்கத்திற்கு மாறுபட்டது என்று அப்படித்தான் சொல்லணும். இந்த ஜாதி வழக்கத்திற்கு மாறுபட்டது தான் இது. அதுல ஒன்றும்,
அதாவது இந்த பிராமண சமூகத்திலே எல்லாரும் 100% இறந்தவர்களின் உடலை தகனம் தான் செய்கிறார்கள் இல்லையா?
ஆமா.
அது வந்து அதற்கு விதிவிலக்குகள் எதுவும் உண்டா?
அதாவது விதிவிலக்குன்றது, அந்த விதிவிலக்கு இவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. என்ன காரணம்னா, இப்ப பிராமண சமூகத்தையே சேர்ந்த துறவிகளா இருந்தால் அவர்களுக்கு புதைத்தல் தான் நடக்கிறது. துறவிகளுக்கு மட்டும்,
காஞ்சி பெரியவருக்கு கூட அப்படி.
இப்ப காஞ்சி பெரியவர் அதுபோல இங்கேயே வைணவ சமயத்துல இப்ப அகோபுரம் ஜியர், வானமாமர ஜியர், அந்த மாதிரி யாராவது துறவிகள் கூட இருந்தா, மடாதிபதிகள் இருந்தா கூட அவங்களுக்கு கூட புதைத்தல் தான் நடக்கிறது. அது அது சட்ட அது வந்து அந்த மாதிரி இதுலயே சொல்லி இருக்குது. எத்தி சம்ஸ்கார விதின்றது தனியா இருக்கு. அதாவது அந்த அவர்களுக்கு அந்திம கிரியை செய்ய வேண்டிய விதிகள் தனியா இருக்கிறது துறவிகளுக்கு
என்றார் வெங்கடகிருஷ்ணன். ஆனால் இதுபோல தலைவர்கள் இறந்த பின் அவர்களை அடக்கம் செய்யும் தமிழக நடைமுறை திராவிட இயக்கத்தின் ஆளுமை மேலோங்கிய பின்னர் தான் வந்தது என்று ஒரு சாரார் கருதுகின்றனர். அந்த குற்றச்சாட்டு குறித்து திராவிடக் கழக பொதுச் செயலாளர் கி. வீரமணியிடம் கேட்டேன்.
எதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள்?
இந்த இறந்த தலைவர்களை அடக்கம் செய்வது எரிக்காமல்,
அதுதானே சரியானது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில இந்த அடக்கம் செய்வது என்பது இருக்கிறத மிக தெளிவான ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒன்றாகும். எனவே அவரை எரியூட்ட வேண்டும் என்பது இருக்கிறதே ஒரு ஆரிய இந்து சனாதன முறை அது. எனவே அந்த சனாதன முறையையும் சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பெரியாருடைய கொள்கைக்கு கிடைத்த வெற்றி.
ஆனால் நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து சமூகத்தில் கூட பலர், குறிப்பாக முற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் பிராமணர்கள் மட்டுமல்ல, மேல் ஜாதி வர்க்கத்தினர் கூட தங்களது குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் சமூக வழக்கம் என்பது எரியூட்டுவதாகத்தான் இருக்கிறது.
ஏனென்றால் அதுதான் பண்பாட்டு படையெடுப்பினுடைய மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் கேட்டால், தவத்திர குன்றக்குடி அடிகளார் ஒரு முறை அழகாக சொன்னார், பேயை விட பேய் பிடித்தவன் அதிகமாக ஆடுவான் என்று. அதுபோல இவர்கள் பேயை பற்றி கூட கவலை இல்லை. அந்த பேய், அந்த பண்பாட்டு படையெடுப்பு பேய் பிடித்திருப்பதால் இந்த பார்ப்பன அல்லாத முற்போக்கு ஜாதியினர் அவர்களை விட 1.5 மடங்கு அதிகமாக ஆடுவார்கள்
என்றார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி. வீரமணி.
மணிவண்ணன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக, சென்னையில் இன்று நடந்த வருமான வரித்துறை சோதனையில் 90 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் முரளிதரன்.
சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 90 கோடி ரூபாய் அளவுக்கு பணமும் 100 கிலோ அளவுக்கு தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் தியாகராய நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை ஆகிய இடங்களில் தொழிலதிபர்கள் சேகர் ரெட்டி, அவருடைய கூட்டாளிகளான ஸ்ரீனிவாச ரெட்டி, பிரேம் ஆகியோருக்கு சொந்தமான 8 இடங்களில் இந்த சோதனைகள் நடைபெற்றுள்ளன. கைப்பற்றப்பட்ட 90 கோடி ரூபாய் பணத்தில் 80 கோடி ரூபாய் அளவுக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்ட பழைய 1000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளும் மீதமுள்ள 10 கோடி ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளுமாக கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 கிலோ அளவிலான தங்க கட்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதில் தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலின் அறையில் இருந்து மட்டும் 70 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர்களில் பிரேம் என்பவர் செல்லாமல் ஆக்கப்பட்ட நோட்டுகளுக்கு பதிலாக தங்கத்தை வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. அவரை பின்தொடர்ந்தே சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி ஆகியோர் வருமான வரித்துறையின் கண்காணிப்பிற்குள் வந்தனர். புதிய 2000 ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வங்கிகளில் இருந்து பணம் எடுப்பதற்கு பொதுமக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வளவு பணம் புதிய ரூபாய் நோட்டுகளாக எப்படி கிடைத்தது என்ற விசாரணையிலும் வருமான வரித்துறை இறங்கியுள்ளது. தற்போது வருமான வரித்துறையின் சோதனைக்குள்ளாகி இருக்கும் சேகர் ரெட்டி தமிழகத்தின் ஆளும் கட்சியில் உள்ள சிலருக்கு நெருக்கமானவர் என தமிழக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன.
முரளிதரன் வழங்கிய குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தற்போது நடைபெறுகின்றன ஜிசிஇ தேர்வு எழுதும் முஸ்லீம் மாணவிகள் பர்தா அணிந்தவாறு தேர்வு எழுதுவது தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது. சில தேர்வு மையங்களில் இந்த மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஆர். உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்திலும் சில பரீட்சை நிலையங்களில் முஸ்லீம் மாணவிகள் பர்தா அணிந்து பரீட்சை எழுத அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான ஜே எம் லாகீர்.
திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஒரு பாடசாலையில் பரீட்சை நிலையத்துக்கு சென்ற முஸ்லிம் பெண் பரீட்சார்த்திகளிடம் பர்தாவை கலட்டியதோடு அவைகளை அணிந்து வர வேண்டாம் என்று கடுமையான உத்தரவுகளை மேற்பார்வையாளர் விடுத்துள்ளார். மறுநாள் ஆன நேற்று திருகோணமலை நகரத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் முஸ்லிம் மாணவிகள் அவர்களது பர்தாக்கள் கலட்டப்பட்ட நிலையில் இனி பர்தாக்கள் போட்டு வந்தால் பரீட்சைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று மேற்பார்வையாளர் கூறியிருக்கின்றார். நாங்கள் அது சம்பந்தமாக உரிய கல்வி அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். திருகோணமலையில் நேற்று எந்த பாடசாலையில் அவ்வாறான கெடுபிடி இருந்ததோ அதே விதமான ஒரு கெடுபிடி என்று இன்று மீளவும் இருந்திருக்கின்றது. இதோடு நாங்கள் அறிகின்றோம். வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் குருநாகல குளியாப்பட்டி பிரதேசத்திலும் அன்றாதபுரம் கொரோபத்தான பிரதேசத்திலும் கண்டியிலும் இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்ததாக அறிகின்றோம்
என்றும் கூறிய அவர், பரீட்சை ஆணையாளரால் புதிதாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையே இந்த குழப்ப நிலைக்கு காரணம் என்கின்றார்.
அந்த சுற்று நிருபமானது பரீட்சைக்கு தோற்றுகின்றவர்கள் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தியவாறே பரீட்சை எழுத வேண்டும் என்று அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பரீட்சைக்கு தோற்றுகின்றவர் பரீட்சை அலடையாளத்தை உறுதிப்படுத்துவது தேவையான விடயம். அதன் பின்னர் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று கூறுவதானது அரசியலமைப்புக்கு முரணான விடயமாக இது தென்படுகின்றது. இது என்னென்றால் சிறுபான்மை சமூகத்தின் மீது தேரினவாத சக்திகள் தொழிற்படுகின்ற ஒரு தொழிற்பாடாகவே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜே எம் லாகீர். பர்தாவை கலட்டிவிட்டுதான் பரீட்சை எழுத வேண்டுமென்று அரசாங்கமோ கல்வி அமைச்சோ எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை என்கின்றார் கல்வி இராஜாங்க அமைச்சர் பி. ராதாகிருஷ்ணன்.
தன்னுடைய அடையாள அட்டையை சரிபார்த்துக் கொள்வதற்காக அந்த நேரத்திலே மட்டும் அவர்கள் பரிசோதிப்பதற்காக அந்த பர்தாவை கலட்டுவதற்கான வழிமுறைகள் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் காது தெரிய வேண்டும், பர்தாவை கலட்டி பார்த்து அடையாள அட்டையை பரிசோதித்து விட்டு மீண்டும் பர்தாவை போட்டுக்கொண்டு பரீட்சை எழுதலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் கல்வி இராஜாங்க அமைச்சர் பி. ராதாகிருஷ்ணன்.
ஆர். உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.